நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, வேளாண்மையில் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அந்த பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கு எடுத்துச் செல்லும் விதமாக நமது பல்கலைக்கழகத்தில் கடந்த பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் 1 ஆகிய தினங்களில் மாநில அளவிலான உழவர்கள் கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் 2 மார்ச் 1 தேதியன்று மாநில அளவில் நெல் சாகுபடியில் அதிக உற்பத்தி செய்து மத்திய அரசின் கிருஷி கர்மன் விருது பெற்ற 2 உழவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். விருது பெற்ற இந்த 2 விவசாயிகளும் தங்களுக்கு இந்த விருது எதற்காக வழங்கப்பட்டது என்பது குறித்து கூறுகிறார்கள். கேட்போமா? முதலில் தான் பெற்ற விருது பற்றி கூறுகிறார் மதுரை மாவட்டம் அண்டமான் கிராமத்தைச் சேர்ந்த திரு சோலைமலை அவர்கள்.
என் பெயர் பே சோலைமலை. மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கொன்றியம் வெள்ளியகுன்றம் ஊராட்சியைச் சேர்ந்த அண்டமான் கிராமத்தில் பெரியசாமி வீராயம்மாள் என்ற இருவருக்கும் 16/6/1952 பிறந்தேன். கிட்டத்தட்ட எனது 21 வயதில் நான் யாதவர் கல்லூரியின் முதல் மாணவனாக தமிழில் இளங்கலை பட்டம் பெற்றேன். அதன்பின் வேலைக்கு செல்லும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. நான் விவசாயத்தை முழுமையாக நம்பி ஒரு 25 காலமாக வேளாண்மை துறையையும் அணுகி அவர்களின் ஆலோசனைப்படி சிறந்த முறையில் வேளாண்மை செய்ய ஆரம்பித்தேன். முதலில் எங்கள் ஊருக்கு வரும் அனைத்து வேளாண்மை அதிகாரிகளையும் அவர்கள் சொல்லும் அறிவுரைகளையும் கேட்டு மற்ற விவசாயிகளுக்கும் அறிவுரைகளை எடுத்துரைத்து வந்து கொண்டிருந்தேன். 2001-2002 மாவட்ட அளவில் முதல் பரிசு பெற்றேன். அப்பொழுதிருந்தே எனக்கு வேளாண்மை துறையில் ஒரு சாதனை படைக்க வேண்டும், அதில் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றியது. 2004-2005 சாதாரண நடவு முறையில் CR 1009 என்ற ரகத்தை தேர்வு செய்து அப்பொழுது வேளாண்மை விரிவாக்க அலுவலராக இருந்த திரு கனகராஜ் அவர்கள் இந்த ரகத்தை தேர்வு செய்து சாதாரண நடவு முறை கிட்டத்தட்ட ஜப்பான் நடவு முறை மாதிரி வரிசை நடவு நட்டு அவ்வாண்டு மாநில அளவில் முதல் விவசாயியாக தேர்வு செய்யப்பட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் திருக்கரங்களால் ₹25,000 ரொக்கப்பரிசு பெற்று சான்றிதழும் பெற்றேன். அதன்பின் முதன் முதலில் மதுரை மாவட்டத்தில் எனது வயலில்தான் இயந்திரம் மூலம் நடவு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. வேளாண்மை கண்காட்சியிடம் முதல் முதலில் புறப்பட்டது மதுரை மாவட்டத்திலேயே எனது கிராமத்தில் இருந்துதான். அதுபோல கண்காட்சி ஒன்றும் நடத்தினார்கள். வேளாண்மை துறையை அணுகியது மட்டுமல்ல, அவர்கள் சொல்லிய கருத்துக்களை அவ்வப்பொழுது என் கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் எடுத்துக்கொண்டு சென்று அதனை பின்பற்ற ஒரு முன்னோடி விவசாயியாகவும் திகழ்ந்தேன். அது மட்டுமல்ல, எனது ஊரில் இந்த திருந்திய நெல் சாகுபடி அறிமுகமானவுடன் ஒரு 30 விவசாயிகளுக்கு சமுதாய நாற்றாங்காலை அன்று விரிவாக்க அலுவலர் இன்று மாவட்ட நீர்வடிப்பகுதி மேலாண்மையின் துணை இயக்குநராயிருக்கும் திரு கனகராஜ் அவர்கள் ஏற்படுத்தி நிச்சயமாக அனைத்து ஒரு 30 விவசாயிகளுக்கும் ஒரு 200 ஏக்கரில் திருந்திய சாகுபடி முறையினை கடைபிடிக்குமாறு மதுரை கல்லூரி வேளாண்மை விரிவாக்க மையமும் அதற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டார்கள். அடுத்து இவ்வாண்டில் நான் ஜனவரி 26 தமிழக முதல்வரின் சிறப்பு பரிசான ₹5,00,000 ரொக்கப்பரிசும் பெற்றேன். இதற்கு காரணம் தமிழக முதல்வர் அவர்கள் தமிழக சட்டசபையில் அறிவிக்கிறார்கள், வேளாண்மை துறை பற்றி அறிவிக்கும் பொழுது இவ்வாண்டு சிறந்த முறையில் திருந்திய நெல் சாகுபடி செய்து அதிக மகசூல் பெறும் விவசாயிக்கு ₹5,00,000 தங்கப்பதக்கமும் வேளாண்மை செவ்வல் என்ற பட்டமும் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பை கேட்டவுடனேயே எனக்கு இவ்வாண்டு இந்த சாதனையை படைத்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் முழுமையாக தோன்றியது. உடனே நான் துணை இயக்குனர் அன்று வேளாண்மை உதவி இயக்குனர் மதுரை கிழக்கு அவர்களை உடனடியாக சென்று நான் எப்படியும் இம்முறை சாதனை படைக்க வேண்டும் என்று கேட்டேன். அவர்களும் நாங்கள் சொல்லும் உத்திகளை ஒன்று விடாமல் கடைபிடித்தால் நிச்சயம் நீங்கள் இந்த பரிசினை வெல்ல முடியும் என்று கூறி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆயத்தமானார்கள். நான் பெரும்பாலும் ஆட்டுக்கடை போடுவது கோடை காலங்களில் மழை பெய்தவுடனே நல்ல உழுது தக்க போன்று இயற்கை பசுந்தாள் உரத்தை அதிகம் விதைப்பது, அதனை மடக்கி உழுது, அதுபோக தொழு உரமாக 30 வண்டியிலிருந்து 50 வண்டி வரைக்கும் அடிப்பேன். எல்லா வயலும் அவர்கள் சொன்னபடி என்னுடைய வயலை சரியான முறையில் சீர்படுத்தி கொண்டிருக்கும் வேளையில் எனக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலிருந்து சிஆர் தௌசண்ட் என்ற ரகத்தை தேர்வு செய்து எனக்கு வரவழைத்து கொடுத்தார்கள். அதனை 3 கிலோ விதைதான், ஏக்கருக்கு நான் நடப்போவது 2 ஏக்கர் என்று சொன்னவுடன் 6 கிலோ விதை எனக்கு கொடுத்தது மட்டுமல்ல, உடனே மேற்றுப்பாத்தி நாற்றாங்கால் கிட்டத்தட்ட இன்னைக்கு 35 லிருந்து 40 கிலோ பாவி சாதாரண நடவு முறையில் பண்ணுறதை காட்டிலையும் இந்த 3 கிலோ விதைக்கு 1 சென்ட் நாற்றாங்கால் தான் ஏக்கருக்கு. அதுக்கு நல்ல முறையில் அதை எப்படி பயன்படுத்தி விதைக்கணுன்றதுக்கு சூடாமோனஸு விதை நேர்த்தி பண்ணி 24 நேரம் வச்சுட்டு அசோஸ்பெரிலும் பாஸ்போஃபெக்டாப் போன்ற நுண்ணுயிர் ஊட்டச்சத்துக்களை அவர்களின் ஆலோசனைப்படி கலந்து விதையை தெளித்து அதன் மேல் மண்புழு உரத்தை தூவி வைக்கலை மூட்டம் போட்டு பூவாளியினால் கிட்டத்தட்ட 5 நாளைக்கு அந்த வைக்க காயாமல் தொளிச்சுக்கிட்டே வந்தேன். பின்னால் 5-6 நாள் கண்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டு சுற்றி அந்த பள்ளத்தில் தண்ணி நின்றா போதும், நல்ல வாளிப்பான வளமான நாற்றுகள் கிடைச்சது. நம்ம சாதாரண நாற்றை பார்த்தீங்கன்னா ஒரு மயிரலை மாதிரி நீளமாக இருக்கும், இது அப்படி இல்லை. நல்ல நாற்றை பார்க்கையிலேயே அதனுடைய விளைச்சல் அதிகமாக இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு அந்த நாற்று 14 நாளில் அதை உடனே எடுத்து நட்டு ஆகணும். அதுதான் இதோட ஒரு பெரிய முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கர் கருவி ஒன்று, நாளைக்கு நடப்போகிறோம்னா இன்றைக்கே உழுது சமப்படுத்தி பூராத்தையும் தண்ணியை வடிகால் பண்ணி சுத்தமாக பண்ணிவிட்டு மார்க்கர் கருவி கொண்டு காலையில் கரெக்ட் பண்ணோம்னா அந்தந்த இடத்துல புள்ளி வச்சணும். 22x22.5 சென்டிமீட்டர் சதுர முறை நடவு. அந்த மார்க்கரில் கரெக்டாக அந்த நாற்றை எடுத்த உடனேயே கொண்டு போய் ஒரு நாற்று நடவன்னைக்கு மட்டும் நம்ம எங்கேயும் போயிட்டோம்னா அவங்க சாதாரண நடவு நட்டு 2 நாற்று வைப்பாங்க, 3 நாற்று வச்சுருவாங்க. நம்ம பக்கத்துலேயே நின்று 1 நாற்று வைக்க சொல்லி மிக அருமையாக நடவு முறையை முடிச்சுட்டு, நடவு முறை முடிச்சிட்டோம்னா பத்தாது, இதில் களை நிர்வாகம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால களை நிர்வாகம் ரொம்ப சரியாக இது பண்ணணும். 10 நாள் 20 30 40 நாட்களில் 4 முறை கோணா விடற குறுக்கு நெருக்கமாக போட்டு உருட்டி களையை அமைக்க அதையும் ஒரு உரமாக வைக்கிடலாம். நட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஊரில் உள்ள விவசாயிகள்லாம் இவன் என்னடா அப்படி பண்ணியிருக்கான், இவன் என்ன ஒத்த நாற்றை வச்சு நட்டுக்கிட்டு கீழும் மேலும் பார்த்தீங்கன்னா நல்ல சாதாரண நடவு நட்டுருப்பாங்க. அந்த நடவை பார்த்து நம்ம வயலை பார்த்தா நட்டது மாதிரியே தெரியாது. எல்லா விவசாயியும் யார அதிகாரிகள் சொல்கிறதை கேட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. ஒரு 20-30 நாள் சென்று பார்த்தீங்கன்னா 3வது தடவை உருட்டி முடித்தோடனே பக்கக்களை அதிகமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வர்றவங்க போகிறவங்க எல்லோரும் பார்த்தாங்க நல்லாயிருக்கு அருமையாக இருக்கும் பூரா ஒன்றுன்ட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு பக்கக்களை கிட்டத்தட்ட என் வயலில் 70, 80, 40, 50 கூட இருந்திருக்கலாம். அவங்க சராசரி 65 பக்கச்சு மக்களை எடுத்துக்கிட்டாங்க. இது போக இதில் நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியம். ஒரு தடவை எங்கள் இணை இயக்குனர் வந்து ஊரில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. நீர் மேலாண்மை பற்றி அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கையில் அவங்க சொன்னாங்க நீர்மறையே நீர் கட்டு, கிட்டத்தட்ட ஒரு மயிரில் அளவு வெடிப்பு ஏற்பட்ட பின்னால் தான் நம்ம நீரை பாய்ச்சணும், அதிகமாக தண்ணி தேவையே இல்லை அதுக்கு. அந்த மாதிரி காய்ச்சலும் பாய்ச்சலுமாக வர வர பக்கக்கலைகள் அதிகமாக வெடிச்சு நல்லா இது பண்ணிச்சு. அதோடு இன்னொன்று என்னன்னீங்கன்னா மெயினாக இப்போ நம்ம எல்லாருமே எல்லாம் கேட்டாங்க ரசாயன உரம் எவ்வளோ போட்டால் என்னன்னாங்க. முதல் நம்ம மண் பரிசோதனை பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த இதில் எனக்கு முதல் சொன்னதே முதல் மண் பரிசோதனை. அந்த மண் பரிசோதனை படி அதிகாரிகளும் அப்பப்போ வந்துட்டாங்க, வந்து இன்னளவுக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொன்ன அளவுக்கு தான் டிஏபி யூரியா அதெல்லாம் பண்ணமே தவிர நடவு வயல்லையே என்னை 1 முடம் 2 முடம் அளவுக்கு வேப்பமுனாக்கு போட சொல்லிட்டாங்க. வேப்பமுனாக்கு போட்டதுனால பூச்சி தாக்குதல் இப்படி மற்ற நோய்களோ அதில் அதிகமாக இது பண்ணுறதுக்கு வேலையே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல இடைவெளி காற்றோட்டம், அந்த காற்றோட்டம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த கோணா விடரை உருட்டுறதுனால பழைய வேர் வந்து புது வேர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மிகச்சிறப்பாக நெல் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதுக்கு பின்னால் எதற்கும் ஒரு சின்ன பூச்சி தாக்குதல் இது இருக்குமான்றதுக்காண்டி ஒரே ஒரு ஸ்ப்ரே பண்ண சொன்னாங்க. வந்து அவங்க சொன்னபடிக்கு அவங்க அந்த நூவாக்கிறான் பெபிஸ்டின் போன்றதுகளை அவங்க சொன்ன முறையில் பண்ணிவிட்டு அதோட நிப்பாட்டிக்கிட்டான். மேலும் என்னன்றீங்கன்னா அதிகாரிகள் வந்து 2 வேளாண்மை அலுவலர் இருக்காங்க, மற்ற வேளாண்மை உதவி அலுவலர் இருக்காங்க, உதவி இயக்குனர், இவங்கெல்லாம் மாதம் எப்படியாச்சும் 2 தடவை என் வயலுக்கு வந்துடுவாங்க. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிருச்சு நைட்டு, நான் காலையில் வில்லனா வயலுக்கு போய்ட்டு நான் வந்துட்டேன். பக்கத்து வயலிருந்து தண்ணியெல்லாம் அடித்தது பார்த்தீங்கன்னா என் வயலில் அதிகமாக தண்ணி கடந்து போச்சு. இவங்க தச்சையெல்லாம் உதவி இயக்குனர் இவங்கெல்லாம் அங்கே வந்தவங்க, அவங்களே நின்று அந்த வயலில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்து விட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன நீங்கள் இன்றைக்கி வயலுக்கு போனீங்களா போகலையா, அதை பார்த்து நல்லா பண்ணாமல் விட்டீங்களே, தண்ணி அதிகமாக நின்று போச்சுன்னு எடுத்து விட்டு. அந்த மாதிரி என்னைய காட்டிலையும் வேளாண் துறை வந்து எப்படி இதில் சாதனை படைக்கணுன்றது ஒரு நோக்கத்தோடு மாதம் இருமுறை வந்து என் வயலை பார்க்காம அவங்க இருந்ததே இல்லை. பார்த்து அவங்க அறிவுரையை நான் முழுமையாக கேட்டேன். இன்றைக்கி உள்ள துணை இயக்குனர் அன்றைக்கு உதவி இயக்குனர் இருந்தார், இன்றைக்கி போய் இந்த கிணத்துல விழுண்டா அன்றைக்கி விழுந்தேன், அதனால தான் எதிர்நீச்சல் போட முடிஞ்சு. என்னால் மதுரை கல்லூரியினுடைய டீம் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு, நாளைக்கு 50 மாணவர்கள் ஒரு மேட்டுப்பாத்தி நாட்டாங்கள் செயல் விளக்க திடல் அமைக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. நான் தச்சையில் அன்றைக்கி ஆஃபீஸில் இருக்கேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க 3:30 நாளைக்கு ஒரு மேட்டுப்பாத்தி உங்களால் அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மார்ச் மாதம் நான் அமைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எப்படி அமைக்க போகிறீங்க? நான் அமைச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் ஆயில் இன்ஜின் தான் நம்ம கிணத்துல போட்டு ஒரு 10 சென்ட்டுக்கு கரெக்ட் பண்ணி உடனே தண்ணியை பாய்ச்சிட்டு அந்த வேலைக்காரனை 2வது ஆட்டம் சினிமாவுக்கு கூட்டி போயிட்டு வந்து நைட்டே உழுகுறான். அந்த தண்ணி இருக்கு, அந்த வத்தனை உடனே லேசாக ஓரளவு போட்டுட்டு வீட்டில் அங்கே வயல்லே படுத்துறான். காலையில் ஒரு 8 மணிக்கெல்லாம் உழுது இழுது நான் தாங்களை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். டீம் வர்றாரு, 50 வேளாண்மை மாணவர்களோடு வர்றாங்க. வந்தால் அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அதை காட்டிலையும் ஏடிஓவுக்கு ரொம்ப பெருமை. இது மட்டும் இல்லை, சென்ற ஆண்டு 11-12 மாவட்ட ஆட்சியரால் சிறந்த விவசாயி என்று பாராட்டுப்பட்டு ஒரு பெண் கொடுத்தாங்க எனக்கு. அந்த அளவுக்கு வேளாண் என்று தொடங்கணும்னு அன்றையிலிருந்தே கிட்டத்தட்ட அனைத்து மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் நினைவு பரிசு வாங்கியிருக்கேன். எல்லாரும் கேட்பாங்க மதுரை மாவட்டத்தில் அண்டமான விட்டால் வேறு கிராமம் இல்லையான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு கூட ஜேடியா விசேதெல்லாம் பேசுகிற அளவுக்கு ஒரு காலகட்டம் உருவாச்சு. இந்த மாதிரி சொன்னோன்னு ஒன்றும் போதாது, செய்யணும் இன்றைக்கி நாளைக்கு பண்ணணும்னா உடனே பண்ணி காட்டுறதில் நான் ஈடுபாடோடு இருந்தேன். விவசாயம் நல்லபடியாக ஆகி பண்ணணுன்னு அறுவடை வந்து கிட்டத்தட்ட 14 நாள்ன்றது நல்லா ஞாபகம் இருக்குது. 25/9/2011 விதை போடுறோம், 8/10/2011 நடவாயிருது. கிட்டத்தட்ட 150 நாள் இந்த நாற்றினுடைய வயது. அவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எல்லாம் பண்ணிவிட்டு அறுவடை தேதி குறிச்சுறாங்க. அப்போ அவங்க வந்து 150 கரெக்டாக குறிக்கையில் அது அம்மாவாசி கழித்த மறா நாள் வந்துச்சு, 22/2013. கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், ஒரு தேதி முன்ன பின்ன இருக்கலாமோ என்னமோ தெரியல. மாவட்ட அளவில் மாநில லெவலில் விவசாயி ஒருத்தர் நடுவர்களாக வர்றாங்க, சர்ச்சு முன்னால் அறுவடை பண்ணுறோம். இங்கே ஊர் விவசாயி 10-40 பேர் கூட்டிட்டாங்க அறுவடை பண்ணி. அவங்க தேர்வுக்கு எடுத்துக்கிட்டது 50 சென்ட் நிலந்தேன், அதை எடுத்து அறுத்து இட போடுறாங்க. 50 சென்ட்லேயும் 4136 கிலோ இருந்துச்சு. ஏக்கருக்கு வந்து 8282 கிலோ, ஹெக்டேருக்கு 20680 கிலோ. என்னோட முடிஞ்சு போச்சு, சரி நீ அம்மாவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க, ஆனால் நமக்கு பரிசு கிடைக்கும்ன்ற எண்ணம் எங்களுக்கு இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட ஜனவரி டிசம்பர் 20 தேதிக்கு மேலே அங்கேருந்து அவங்களுக்கு ஒரு தபால் வருது, இந்த விவசாயியை பற்றி ஒரு NOC வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எஸ்பி ஆஃபீஸில் வாங்கிட்டு வருது. அன்னைக்கு தான் அவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்குன்றதே அவங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதுக்கு பின்னால் நாங்கள் நினச்சது அம்மாட்ட அவார்டு ஜனவரி 26 அன்னைக்கு தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இதுக்கு இடையில் ஜேடிஐ இணை இயக்குனர் அலுவலகத்துக்கு 10/11 1வது மாதத்தில் வருது. அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க, அந்த விவசாயி உடனே டெல்லிக்கு அனுப்புங்க, கிரிசி கர்மான் அவார்டுக்கு அவர் செலக்ட் ஆகிருக்காருன்றாங்க. தேதி சொன்னால் 12/13 புறப்பட்டாலும் ஃப்ளைட்டில் போனால் தான் 15 அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற முடியுது. உடனே எனக்கும் எங்கள் இணை இயக்குனருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி என்னை கூப்பிட்டுப்பாங்க. அங்கே போனால் டெல்லியில் ராஷ்டிரபதி பவனுக்குள்ளே அந்த பாதுகாப்புக்குள்ளே உள்ளே கூட்டி போய் ரொம்ப அருமையாக அது பண்ணிக்கிருந்தாங்க. அங்கே உள்ளே போனோடனே அந்த ஹாலில் இருந்த ஒரே விவசாயி வேஷ்டி எட்டின விவசாயி நான் ஒரு ஆள் தான். அந்த செய்தியை தொகுத்து வாசித்தவங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரன் ஒரு அம்மாவங்க, அவங்க வந்து பாட்டு இந்த குளூரில் நீங்கள் இப்படி ஒன்றுமே பூரா எல்லோரும் பார்த்தாலே சொட்டு அது இது போட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்னை கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இப்படி வந்து நிற்கிறீங்க, இந்த 6 டிகிரி சென்டிகிரேட்டில் உங்களால் எப்படி வர முடிஞ்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் அங்கே எங்கள் டேடி சொல்லிவிட்டார், நீங்கள் சுற்ற கூட உள்ளே போட்டுருங்க, மேலே பனியனை போட்டு சட்டையை போட்டு நம்ம தமிழ்நாடு பண்பாடு மாறாமல் போயிருங்க அப்படின்னு அவர் இந்த மாதிரி சொன்னோன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷமானோன்னு சரி ரைட்டுன்ட்டு இவங்க இந்தியிலேயே சொல்லி இப்படி எப்படி பரிசு வாங்கணும் எப்படி போகணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அம்மா வந்து நீங்கள் ஒன்றும் வேணாம் நான் சொரபடி வாங்கன்னு சொல்லி கூட்டி போய் தமிழ்லேயே பேசி பண்ணி என்னை இது பண்ணாங்க. அதுக்கடுத்து என்னோட ஒரு பெண் விவசாயி அமலராணின்னு அவங்க வாசுதேவநல்லூரை சேர்ந்தவங்க, அவங்க வந்து 18,000 எடுத்திருந்தாங்க. அவங்களையும் கூப்பிட்டு இது பண்ணி எல்லாம் நாங்கள் பரிசெல்லாம் வாங்கிட்டு இன்றைக்கி வந்த நம்ம ஏபிசி வந்து எங்களை கூட்டி கொண்டு போய் சரத்பவார்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவருக்கு ரொம்ப பெருமை. அதுபோக எதிர்கட்சி தலைவர் அத்வானிட்டையும் அறிமுகப்படுத்தினாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு எங்களை ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அதில் என்ன ஒரு பெருமை என்னங்கன்னா, நான் இந்த உற்பத்தி திறனில் தமிழ்நாட்டுக்கு 2 கோடி ரூபாய், அது போக நம்ம ஏபிசி கையில் பட்டயம். அவருக்கு ரொம்ப பெருமை. உடனே என்ன பண்ணார், ரூம் போயிட்டு நைட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு விருந்து என்னுடையதாக தான் இருக்கணும்னு கூட்டி போய் 2 விவசாயி 5 JDA எல்லாத்தையும் கூட்டி போய் விருந்து கொடுத்து ரொம்ப கௌரவம் பண்ணார். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே ஜனவரி 26 தமிழக முதல்வர் கையினால் பரிசுக்கு எனக்கு பயணப்படி எல்லாமே அனுப்பிச்சிட்டாங்க. உடனே நாங்கள் புறப்பட்டு போய் ஜனவரி 26 அன்னைக்கு அம்மா கையினால் தங்கப்பதக்கம் 5 லட்சம் ரூபாயும் பரிசு வாங்கிட்டு வந்தோம். இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, இந்த கிடைச்ச விருது நம்ம தமிழக விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, நான் பிறந்த மண்ணுக்கும் மதுரை மாவட்டத்திற்கும் தமிழகத்திற்கும் கிடைத்த விருதாக நினைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். அது மட்டுமல்லாமல் நான் நமது தமிழக விவசாயிகளை அன்போடு வேண்டிக் கொள்வதெல்லாம், இந்த திருந்தியனில் சாகுபடியினை கடைபிடித்து சாதனை படைத்து விருது பெற வேண்டும் என்ற நோக்கம் அப்பாற்பட்டது. உற்பத்தியை பெருக்கி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வேண்டுகோளின்படி இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக உற்பத்தி திறன் படைக்க வேண்டும் என கூறி இந்த வாய்ப்புக்கு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
இதுவரை மதுரை மாவட்டம் அண்டமான் கிராமத்தைச் சேர்ந்த திரு சோலைமலை அவர்கள் தான் பெற்ற விருது குறித்து கூற கேட்டோம். தொடர்ந்து வாசுதேவநல்லூரைச் சேர்ந்த அமலாராணி அவர்கள் கூறுகிறார்.
என் பெயர் அமலராணி, நான் வாசுதேவநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவள். என்னுடைய கணவர் டாக்டர் திருமலை கணேசன். எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 3 பேரில் 2 பேர் மருத்துவ படிப்பு படித்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு பொண்ணு 12th ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருக்கிறாள். அதுக்கு அடுத்தபடியாக விவசாயத்தில் என்னுடைய முன்னோர்கள் அதாவது பாட்டி தாத்தா பண்ணனால எனக்கு அந்த இதில் ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஒரு சுமார் 20 வருஷமாக இந்த விவசாயத்தை பண்ணி கொண்டு வருகிறேன். அரசு வந்து புதிய திட்டங்களை அப்பப்போ அறிவித்து கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது நெல் சாகுபடியில் திருந்திய நெல் சாகுபடி என்ற ஒரு முறையை அறிவித்திருக்கிறார்கள். இதை குறித்து அதிகாரி ஏவோ ராமசாமி அவர்கள் தான் எங்களுக்கு முதலில் சொன்னார்கள். ஒரு 3 வருடங்களாக இந்த திருந்திய நெல் சாகுபடி நாங்கள் செய்து வருகிறோம். இந்த திருந்திய நெல் சாகுபடிக்கு வந்து முதலில் நாம் நல்ல விதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். விதை நன்றாக இருந்தால்தான் அதன் வீரியம் நன்றாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து திருச்சி 1 என்ற விதையை நான் தேர்ந்தெடுத்தேன். இதனுடைய காரணம் என்னென்னா, இதில் வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்காது. இது ஒரு வலு வித்து. அப்புறம் இப்போ காலத்தில் வந்து தண்ணி தட்டுப்பாடு வந்து அதிகமாக இருக்குது. எங்கள் ஏரியாவில் ஓரளவுக்கு தண்ணி இருக்குது. இருந்தாலும் தண்ணி இல்லாதவங்களும் இதை செய்யலாம். ஏன்னா பழைய முறைகளில் வந்து நீர்ப்பாசனம் வந்து நிறையா வரப்புயர நீர் கட்டணும். இப்போ அப்படி இல்லை, நல்ல பாய்ச்சலும் காய விடலாம். பாய்ச்சலும் காய்ச்சலுங்கிற முறையில் இதை பண்ணணும். அப்புறம் நடும்போதே பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு விதையோடைய அளவும் கம்மி, விதையை பாகுற இடமும் கம்மி. 1 ஏக்கருக்கு 1 சென்டி இடம் போதும் நாற்று பாவுறதுக்கு. அப்புறம் குறைந்த நாட்கள் போதும், 15 நாட்களே போதும். மேட்டு பாத்தி முறையில் அமைக்கணும். அமைச்சு அந்த நாற்றை எடுத்து ஒற்றை வரிசையில் அதாவது கயிறு கட்டி 9 இன்ச் இடைவெளியில் டைமண்ட் ஷேப்பில் வரும், 9 இன்ச் இடைவெளியில் நம்ம நடணும். நடும்போதில் இதுக்கு நடுறதுக்கு முன்னாடியே முதல்ல என்ன செய்யணும்னா தொளி உரம் போடணும். வயலில் தொளி உரம் போட்டுட்டு அப்புறம் தக்கை பூண்டு 40 கிலோ அப்படி போடணும். போட்டு 45வது நாளில் அதை மடக்கி உழுதுறணும். உழுதுட்டு சிப்சம் கொஞ்சம் போடணும். மணலில் சிப்சம் போட்டுட்டு சிங்க் சல்ஃபேட் கொஞ்சம் போடணும். மறை அடிச்சிடணும். மறை அடிச்சுட்டு சிங்க் சல்ஃபேட் போட்டுட்டு அப்புறம் வழக்கமாக விவசாயிகள் போடுற உரம் பொட்டாஷ் அந்த டிஏபி அந்த அடி உரம் வழக்கமாக என்ன போடுவாங்களோ அதை போட்டுட்டு நம்ம வந்து இந்த நட்டு முடிச்சுட்டு 10 நாளைக்கு ஒருக்கா கோணாவிடர்னு ஒரு கருவி கொடுப்பாங்க. அந்த கோணாவிடர் வச்சு 10 நாள்களுக்கு ஒருக்கா உழணும். இப்படி ஒரு 4 டைம் செய்யணும். 4 டைம் செய்யும்போது என்னாகும்னா அடியில் உள்ள மண் மேலே வரும், மேலே உள்ள மண் கீழே போகும். அப்போ வந்து அதனுடைய இந்த களைகளே வந்து என்ன செய்யணும், உரங்களாக மாறிடும். களைகளே உரங்களாக நம்மளுடைய உரச்செலவு கம்மி. அதுக்கடுத்து செகண்ட் டோஸ் தேட் டோஸ் வந்து நம்ம வழக்கம் போல் உரத்தை போட்டுறோம். போட்டு 145 நாள் தான் வந்து மகசூலும் அதிகமாக கிடைக்கும். தண்ணீர் பாசனம் வந்து 4 நாளைக்கு 1 முறை தண்ணீர் பாய்ச்சணும். அதுக்கடுத்து வந்து அதிகாரிகள் வந்து நம்ம அடிக்கடி ஆலோசனை பண்ணிக்கணும். ஒரு லீஃப் கலர் சார்ட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த லீஃப் கலர் சார்ட்டில் வந்து எந்த இடத்துல கலர் கொஞ்சம் பேலாக இருக்கும் அதை பார்த்து நம்ம அந்த நைட்ரஜன் அளவை அதிகப்படுத்துறதுக்காக அந்த உரங்களை நம்ம போடணும், யூரியா போடணும். போடும்போதில் அவங்க சொல்கிற அந்த வேளாண் துறை அலுவலர்கள் சொல்கிற அதே மெத்தடு படி நம்ம செய்யும்போது ஈல்டு நல்லா இருக்காது. அந்த டில்லஸ்லாம் நிறைய வருது. டில்லஸ் கீழேருந்து மேலே வரைக்கும் மூடு வந்து நிறைய வருது. வரும்போதில் மகசூல் அதிகமாக இருந்தது. இதுக்கு முக்கியமாக அந்த அதிகாரி ராமசாமி ஒருத்தருக்கு, அவர் வந்து அந்த சிவகிரிக்காரரு. அந்த எங்கள் இடம் வந்து கரெக்டாக ரோட் சைட்டில் இருக்குது. அதனால் அவங்க அதை வந்து கஷ்டப்பட்டு கூட பார்க்கணும். போகும்போது வரும்போது நம்ம சொன்னோன்னா பார்த்துட்டு போயிடுவாங்க, சார் இந்த மாதிரி நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. அப்படி செஞ்சனால எங்களுக்கு வந்து 1 ஹெக்டேருக்கு 18,143 கிலோ கிடச்சிது. இதனால் எனக்கு தேசிய விருது ஒன்று கிடைச்சிது. இந்திய அளவில் விவசாயிகளை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக கிருஷி கர்மன் அவார்டுன்னு ஒன்று இந்த வருஷம் மத்திய அரசு கொடுத்தாங்க. அது ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி தான் கொடுத்தாரு. விவசாயத்துறை அமைச்சர் வந்து சரத்பவாரும் இருந்தார். நம்மளுடைய செக்ரட்டரிக்கும் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விவசாயத்தை ஊக்குவிக்கணுங்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 2 கோடி பரிசு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நிறைய படிச்சுட்டு நம்ம விவசாயம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. இப்போ நவீன திட்டங்களை வந்து நிறைய பயன்படுத்தி இன்னும் என்னை மாதிரி நிறைய பேர் வரணும். அதனால் இந்த நாடும் நல்ல வளம் பெறும். அங்கே எங்களுடைய ஏரியா வந்து விவசாய ஏரியா தான். அதனால் எல்லாருமே ஓரளவுக்கு நெல் கரும்பு எலுமிச்சை எல்லாமே போடுவாங்க. எலுமிச்சைலாம் எங்கள் ஏரியாவில் வந்து நிறையா இருக்கும். பொதுவாக எங்கள் ஏரியாவில் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா தாக்கு பிடிக்கும். அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா இந்த வருஷம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் அது சில இதுகளை கூட நாங்கள் கலெக்டர் மூலமாக கேட்டிருக்கிறோம். அதாவது நான் இப்போ கூட அதை சொல்ல விட்டுட்டேன். அதாவது உள்ளாறு தலையணை ஒரு நீர்த்தேக்க திட்டம் ஒன்று இருக்குது. அது ரொம்ப நாளாகவே கிடப்பில் கிடக்கு. அதை உடனே பண்ண முடியாட்டால் கூட இந்த கூனியாறு இந்த கஞ்சன்ஜங்கன் குளம் அப்படின்லாம் சில ஆறுகள் இருக்குது. அதில் வர்ற தண்ணியோடைய ரேஷியோ வந்து கவர்மெண்ட் சரி பண்ணி கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா எங்கள் ஏரியா மக்கள் வந்து இன்னும் ஒரு 1000 ஏக்கர்கள் விளையும். நன்றி, வணக்கம்.
இதுவரை வாசுதேவன் நல்லூரைச் சேர்ந்த அமலாராணி அவர்கள் தான் பெற்ற விருது பற்றி கூற கேட்டோம். நேயர்களே, இவர்கள் இருவரது அனுபவங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டோம் அல்லவா? இவர்களைப் போல நாமும் ஊக்கத்துடன் தொழில்நுட்பங்களை சரியாக தெரிந்து கொண்டு முறையாக அவற்றை உரிய நேரத்தில் பின்பற்றினால் நல்ல விளைச்சல் பெறுவது உறுதிதானே?